ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवी सरस्वती व्यास ततो जय उदिरये यश्च प्रायेषु अभद्रेषु नित्यां बाहवत सेवया भवति। उत्तमश्लोके भक्ति भवति नैष्टिकी। भगवद्गीते 1 அத்தியாயம் 1 பதம் 1 1வது அத்தியாயம் 1வது ஸ்லோகம். திருத்ராஷ்ட்ர உவாச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுத்ஸவஹ சமவேதா யுத்ஸவஹ மாமக பாண்டவா சைவ மாமக பாண்டவா சைவ கிம் அகுர்வதா கிம் அகுர்வதா சஞ்சயா கிம் அகுர்வத சஞ்சயா திருத்ராஷ்ட்ர உவாச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுத்ஸவஹ மாமக பாண்டவாச்சைவ கிமா குர்வத சஞ்சய திருத்ராஷ்ட்ர உவாச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுத்ஸவஹ மாமக பாண்டவாச்சைவ கிமா குர்வத சஞ்சய திருத்ராஷ்ட்ர உவாச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுத்ஸவஹ மாமக பாண்டவாச்சைவ கிமா குர்வத சஞ்சய திருத்ராஷ்ட்ர உவாச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுத்ஸவஹ மாமக பாண்டவாச்சைவ கிமா குர்வத சஞ்சய திருத்ராஷ்ட்ர உவாச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுத்ஸவஹ மாமக பாண்டவாச்சைவ கிமா குர்வத சஞ்சய
மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஜெய ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். எல்லாரும் திரும்ப சொல்லுங்க. திருத்ராஷ்டர் கூறினார், சஞ்சயனே, போர் புரியும் விருப்பத்துடன் தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் ஒன்று கூடிய என் மகன்களும் பாண்டுவின் மகன்களும் என்ன செய்தனர்? பொருளுரை: பரவலாக படிக்கப்படும் மத விஞ்ஞான நூலான பகவத்கீதை கீதா மகாத்மியத்தில் சுருக்கமாக கூறப்பட்டுள்ளது. சுயநோக்கங்களை அடிப்படையாக கொண்ட விளக்கங்களை தவிர்த்து கிருஷ்ண பக்தரின் உதவியோடு பகவத்கீதை ஆராய்ந்து படித்து அறிய முயல வேண்டும் என்று அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. பகவத்கீதையை தெளிவாக புரிந்து கொள்வதற்கான உதாரணம் கீதையிலேயே இருக்கின்றது. பகவானிடமிருந்து நேரடியாக கேட்டு உபதேசத்தை புரிந்து கொண்ட அர்ஜுனனின் வழியை நாம் பின்பற்ற வேண்டும். அந்த சீட பரம்பரையின் மூலம் பகவத்கீதையை புரிந்து கொள்ள ஒருவனுக்கு பாக்கியம் இருந்தால் அவன் வேதஞானம் உள்ளிட்ட உலகின் அனைத்து சாஸ்திர கல்வியையும் மிஞ்சி விடுகிறான். மற்ற சாஸ்திரங்களில் காணப்படும் எல்லாவற்றையும் கீதையில் காண முடியும். அது மட்டுமல்ல, வேறெங்கும் காண இயலாத விஷயங்களையும் கூட பகவத்கீதையில் காணலாம். இதுவே பகவத்கீதையின் சிறப்பு. புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே நேரடியாக உபதேசித்ததால் இது குறைபாடுகளற்ற ஆன்மீக விஞ்ஞானமாகும். மகாபாரதத்தில் திருதராஷ்டிரருக்கும் சஞ்சயனுக்கும் இடையே விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் இச்சிறப்பு வாய்ந்த தத்துவத்திற்கு அடிப்படையாக அமைகின்றன. இத்தத்துவம் வேத நாகரிகத்தின் நினைவு கெட்டாத காலத்திலிருந்தே புண்ணியஸ்தலமாக திகழக்கூடிய குருஷேத்திரத்தில் நடைபெற்ற போரின் போது உருவானது. மனித சமுதாயத்தை வழிநடத்த பகவான் இப்பூவுலகில் அவதரித்திருந்த போது இஃது அவரால் உபதேசிக்கப்பட்டது. தர்மக்ஷேத்ரா, தர்ம சடங்குகள் செய்யப்படும் இடம் எனும் சொல் மிக முக்கியமானது. ஏனெனில் குருஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனின் தரப்பில் புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் இருந்தார். கௌரவர்களின் தந்தையான திருதராஷ்டிரருக்கு தனது மகன்களின் இறுதி வெற்றி மிகவும் சந்தேகத்துக்குரியதாக இருந்தது. அவரது சந்தேகத்தினாலேயே அவர் என்ன செய்தனர் என்று தனது காரியதரிசியான சஞ்சயனிடம் வினவினார். போரில் ஈடுபடுவதற்கான தீர்மானத்துடன் குருஷேத்திர களத்தில் அவரது மகன்களும் அவரது தம்பியான பாண்டுவின் மகன்களும் ஒன்று கூடியிருந்தனர் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். இருப்பினும் அவரது கேள்வி முக்கியமானதாகும். இரு தரப்பு சகோதரர்களுக்கிடையே உடன்பாட்டை அவர் விரும்பவில்லை என்பதோடு போர்க்களத்தில் தனது மகன்களின் கதி என்னவாகும் என்பதை உறுதியாக அறிய விரும்பினார். ஏனெனில் மேலுள்ள வாசிகளுக்கு கூட வந்தனைக்குரிய தலம் என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ள குருஷேத்திரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததால் போரின் விளைவில் புனித தலத்திற்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை பற்றி மிகவும் பயந்தார் திருதராஷ்டர். இயற்கையிலேயே நற்குணம் நிரம்பிய அர்ஜுனன் மற்றும் பாண்டுவின் இதர மகன்களுக்கு இந்த இடம் மிகவும் சாதகமாக அமையும் என்று அவர் நன்றாகவே அறிந்திருந்தார். வியாசரின் சீடனான சஞ்சயன் வியாசரது கருணையால் திருதராஷ்டிரின் அறையில் இருந்தபடியே குருஷேத்திர போர்க்களத்தை காண முடிந்தது. எனவே திருதராஷ்டர் போர்க்களத்தின் நிலையை அவனிடம் கேட்டார். பாண்டவர்களும் திருதராஷ்டிரின் மகன்களும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆயினும் திருதராஷ்டிரின் உள்மனம் இங்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. வேண்டுமென்றே அவர் தன்னுடைய மகன்களை மட்டும் குரு வம்சத்தினர் என்று பாராட்டி பாண்டவர்களை வம்சத்து மரபுரிமையிலிருந்து பிரித்து பேசுகிறார். இதன் மூலம் திருதராஷ்டிரருக்கு தன் சகோதரரின் மகன்களிடம் உள்ள உறவின் பிரத்யேக நிலையை ஒருவர் புரிந்து கொள்ளலாம். நெல் வயலில் தேவையற்ற கலைகளை பிடுங்கி எறியப்படுவதைப் போல தர்மத்தின் தந்தையான ஸ்ரீ கிருஷ்ணர் பங்கு கொண்ட குருஷேத்திரம் என்னும் புனித நிலத்தில் தேவையற்ற கலைகளான திருதராஷ்டிரன் மகன் துரியோதனும் பிறரும் ஒழிக்கப்பட்டு முற்றிலும் தர்மத்திற்கு உட்பட்ட யுதிஷ்டரின் தலைமையில் பகவானால் நல்லாட்சி நிலாட்டப்படும் என்பது இந்த விஷயத்தின் ஆரம்பத்திலிருந்தே எதிர்பார்க்கப்படுகிறது. சரித்திரம் மற்றும் வேத முக்கியத்துவங்களை தவிர இதுவே தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே என்ற சொற்களின் கருத்தாகும். ஓம் தத்சத். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சத்வரோ மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைதன்ய மனோபீஷம் ஸ்தாபிதம் மேன பூதலே ஸ்வயம் ரூப கதாமயம் ததாதீம் ஸ்வபதாந்திகம் வாந்தேகம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுத பதகம் ஸ்ரீ குரு வைஷ்ணவாம் ச ஸ்ரீ ரூபாம் சாகரஜாதம் சககனா ரகுநாதம் தாம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் கிதம் கிருஷ்ண சைதன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பாதாம் சகங்கநலலிதா ஸ்ரீ விசாகம் ச நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமிநிதி நாமினே நமாச்சாரிய பாதானிதா கிருபதாயினே கௌரகததாமதாய நகர கிராமதாரிணே ஜாய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம. நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே. ஹரே கிருஷ்ணா. இந்த இனிமையான மாலை பொழுதுல நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கோம். சிசி ஜெகநாதர் பலராமர் சுபத்ராவுடைய சந்நிதியில் அவருடைய கருணையினால் இந்த சத்சங்கத்தை நம்ம நடத்திட்டு இருக்கோம். சில பிரபுபாதருடைய ஆசீர்வாதத்தினாலையும் முந்தைய ஆச்சாரியுடைய ஆசீர்வாதத்தினாலையும் பகவத்கீதையை ஏதோ ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சிக்க முயற்சிக்கலாம். இன்னைக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க யாராக இருக்காங்களா? நிகழ்ச்சிக்கு புதுசாக வந்திருக்காங்க. ஸோ இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கத்துடைய இந்த இஸ்கான் அமைப்பினுடைய சத்சங்க நிகழ்ச்சிக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க, மேலும் கிருஷ்ணருடைய கருணையை பெறணும், இங்கே வந்துட்டுருக்கிறவங்க எல்லாருமே பக்தியில் முன்னேற்றம் அடைந்து அவங்க குடும்பத்தில் எல்லாருமே பகவானுடைய ஆசீர்வாதத்தை பெறணுங்கிறதுக்காக நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து பகவானுடைய புனித நாமத்தை உச்சரிப்போம். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கிற ஸ்லோகம் பகவத்கீதையில முதலாவது அத்தியாயம் முதலாவது ஸ்லோகம், குருக்ஷேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல்ங்கிறது அத்தியாயத்தோட தலைப்பா பிரபுபாத கொடுத்திருக்காரு. தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதா யுத்சவா மாமகா பாண்டவா செய்வ கிமா குருவத சஞ்சயா. இந்த ஸ்லோகத்தை திருத்ராஷ்டிரங்கிறவர் சொல்றார். திருத்ராஷ்டிர உவாச்சனா திருத்ராஷ்டிரர் கூறினார்னு அர்த்தம். சில தினங்களுக்கு முன்பாக உபன்யாசத்தில் நம்ம பீஷ்மருடைய சரித்திரத்தை பற்றி கலந்து பேசினோம். பீஷ்மாச்சாரியருடைய அவதாரம், அவருடைய லீலைகள், எப்படி இந்த குரு வம்சத்தில் அவர் தோன்றினார், குரு வம்சத்துக்கும் அவருக்கும் எவ்வளோ ஒரு நெருக்கம் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பீஷ்மாச்சாரியருடைய சரித்திரத்தை தெரிஞ்சிட்டோம். அந்த உபன்யாசத்துக்கு வராதவங்க இன்னும் சில தினங்களில் அது சீடியாக வர இருக்குது. இவ்வளோ நாள் நடந்த உபன்யாசங்களை வந்து நம்ம சீடியாக வெளியிட இருக்கிறோம். அந்த உபன்யாசத்துக்கு வராதவங்க அந்த சீடியை கேட்டு பீஷ்மாச்சாரியுடைய வைபவத்தை தெரிஞ்சுக்கலாம். அதில் நம்ம பார்த்தோம் குரு வம்சம் எப்படி இந்த உலகத்தில் தோண்டியது, அப்புறம் பீஷ்மர் எப்படி உறுதி எடுத்திருந்தார் அந்த வம்சத்தில் வரவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கறதா, அப்படி பீஷ்மர் அந்த மாதிரி ஒரு உறுதி எடுத்துருந்தார், அந்த வம்சத்தில் யார் அரியணையில் இருந்தாலும் அவங்களுக்கு நான் உதவி செய்வேங்கிறது பீஷ்மாச்சாரியுடைய விரதம். சந்தனு மகாராஜ் சத்தியவதிக்கும் வரக்கூடிய அந்த வம்சத்தில் விசித்திர வீரியங்கிறவருக்கு குழந்தை, விசித்திர வீரனுக்கும் அம்பா அம்பிகா அப்படிங்கிற அம்பாளிகான்னு ரெண்டு மனைவி இருந்தாங்க. அவங்க மூலமா வியாசர் மூலமா சில குழந்தைகள்லாம் தோன்றியது. அந்த குழந்தைகள்லாம் எப்படி தோன்றுறதுங்கிறத பீஷ்மாச்சாரியுடைய சரித்திரத்தில் நம்ம கலந்து பேசிட்டோம். திருத்ராஷ்டர், பாண்டு, விதுரர் மூன்று குழந்தைகள் தோன்றுனதை அன்னைக்கு உபன்யாசத்தில் நம்ம கலந்து பேசிட்டோம். ஸோ திருத்ராஷ்டர் கண் பார்வையற்றவர். அவருக்கு கண் பார்வை இல்லாததுனால அவர் மூத்த சகோதரனாக இருந்தாலும் அரியாசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. பாண்டு தான் சக்கரவர்த்தியாக இருந்தார் இந்த உலகத்துக்கே. குரு வம்சத்தில் வந்த பாண்டு 5000 வருஷத்துக்கு முன்பாக பாண்டு சக்கரவர்த்தியாக இருந்தார். பாண்டு ஒரு சமயம் வேட்டையாக போகும்பொழுது அவர் ரெண்டு மான்கள் உல்லாசமாக இருக்கிறத பார்த்தார். அந்த மான்கள் ரெண்டு முனிவர்கள் மான் வடிவில் இருந்தாங்க. அதில் ஒரு மானை வந்து பாண்டு வேட்டையாடும் போது வதம் செய்கிறார். அப்போ அந்த முனிவருடைய சாபம் என்னன்னா, நான் என்னுடைய மனைவியோட உல்லாசமாக இருக்கும்போது நீ என்னை கொன்னதுனால நீ எப்போ மனைவியோட உல்லாசமாக இருக்குன்னு நினைக்கிறோ அப்போ நீயும் இறந்து போவேன்னு சபிக்கிறார். அப்போ அந்த முனிவருடைய சாபத்தினால பாண்டு தன்னுடைய மனைவிகளோட உல்லாசமாக இருக்க முடியாது. பாண்டுக்கு ரெண்டு மனைவி குந்தி மாதுரின், அந்த ரெண்டு மனைவிகளையும் அவர் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த சமயத்தில் பாண்டு வனவாசம் இருக்கு, வனவாசத்தில் இருக்க வானர பிரசங்கிற நிலையை தந்து வனத்தில் வாழ்றார். அப்போ எதாச்சியா மாதிரியினால காமவசப்பட்டு பாண்டு இறந்து போறார். பாண்டு இறந்து போயிட்டதுனால இந்த உலகத்துக்கு சக்கரவர்த்தி தேவை இருந்தது. அப்போ அந்த அரியாசனத்தை வந்து திருத்ராஷ்டர் ஏற்றுந்தார். கண் பார்வை இல்லைனாலும் திருத்ராஷ்டர் அந்த அரியாசனத்தை ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நிர்பந்தத்துக்கு உட்படுத்தப்பட்டார். இப்போ எப்படி திருத்ராஷ்டிரம் இந்த உலகத்துக்கு சக்கரவர்த்தியாக இருந்தார், இவங்க எல்லாருமே குரு வம்சத்தினு சொல்லப்படுறவங்க, திருத்ராஷ்டிரம் சரி பாண்டுவும் சரி. ஆனால் எப்போ குரு வம்சத்தில் வரக்கூடிய கௌரவர்கள் சொல்லப்படுவாங்க, ஒட்டுமொத்தத்தில் எல்லாருமே கௌரவர்கள் தான். ஆனால் எப்போ பாண்டவர்கள் கௌரவங்கள வேறுபாடு வருதுன்னா, திருத்ராஷ்டிரத்துக்கு பெறக்கூடிய குழந்தைகள், திருத்ராஷ்டிர குழந்தையில் முதல் குழந்தை துரியோதனன். உண்மையில் இந்த ஓரொரு குழந்தைகள் தோன்றும் போது அசிடீர் ஏற்படும், வானத்திலிருந்து சில அறிக்கை வரும். குறிப்பா எப்போ வந்து பாண்டுவுக்கு வந்து குழந்தை பெற்றிருக்க முடியாதுங்கிற சூழ்நிலை ஏற்பட்டதோ, அப்போ அவர் குந்தி தேவிட்டு கலந்து பேசும்போது குந்தி தேவி சொல்வா, எனக்கு ஒரு தடவை துர்வாசம்னு ஒரு வரம் கொடுத்துருக்கார், அந்த வரத்தை பிரயோகிச்சா எனக்கு குழந்தை உற்பத்தி ஆகும்னு சொல்லுவான். அப்போ பாண்டுவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப பாண்டு சொல்லுவார், நீ உடனே உன்னுடைய வரத்தை பிரயோகிச்சு குழந்தைகள் உற்பத்தி பண்ணு சொல்லும்போது, அப்போ குந்தி தேவி அந்த மந்திரத்தை பிரயோகிச்சு யமராஜரை அழைப்பான். யமராஜர் தோன்றிய உடனே யமராஜருக்கும் குந்திக்கும் பெறக்கூடிய குழந்தை தான் யுதிஷ்டிரர் அல்லது தர்மர். யமனுடைய சொரூபமா தர்ம தேவனை தோன்றினார். அவர் தோன்றும் போது ரொம்ப மங்களகரமா இருந்தது. ஏன்னா அவர் தர்மத்துக்கே பிதாவா இருந்தார். யுதிஷ்டிர மகாராஜ் தர்மத்தை எந்த காலத்துக்கொண்டு தர்மத்திலிருந்து விலகாம வாழ்ந்தார். அதனால ரொம்ப விசேஷமானவர். அப்ப பாண்டு இன்னும் ரெண்டு குழந்தைகளோட கேட்பார். அப்போ குந்தி தேவி வாயு தேவன் அழைப்பாங்க. வாயு தேவருக்கும் குந்திக்கும் பெறக்கூடிய குழந்தை பீமன். அதே மாதிரி குந்தி தேவி இந்திரன் அழைப்பாங்க. இந்திரனுக்கும் குந்தி தேவி, இந்திரன் மூலமா குந்தி தேவி கிடைத்த குழந்தை அர்ஜுனன். இப்படி இந்த மூணு குழந்தைகள் அர்ஜுன் எல்லாம் வரும்போது பயங்கரமான ஒரு மங்களகரமான ஒரு சூழ்நிலை தென்படும். அர்ஜுனன் தோன்றும் போதும் சரி, பீமன் தோன்றும் போதும் சரி, தர்மர் தோன்றும் போதும் சரி, வானத்துல தேவர்கள்லாம் அவங்க மேல மலர் மாலை பொழிவாங்க, அவங்களை புகழ்ந்து பாடுவாங்க, வைபவங்களை தேவமங்கலாம் நர்த்தனம் செய்வாங்க. ஏன்னா இவங்க மூணு பேருமே புகழ் வாய்ந்தவங்களா கருதப்படுறாங்க. அதே சமயம் திருதராஷ்டிரருக்கு துரியோதனன் தோன்றும் போது கெட்ட பல சகுனங்கள் தோன்றும், பயங்கரமான அபசகுனங்கள். அப்பவே விதுரர் சுட்டி காப்பார், இந்த குழந்தை நம்ம வம்சத்துக்கே நல்லதில்லை, இந்த குழந்தையை கொன்றது நல்லது. ஆனா திருதராஷ்டிரர் தன் குழந்தை மேல உள்ள புத்திர பாசத்தினால அதை ஏற்றுற மாட்டார். அப்படி துரியோதனன் தோன்றும் போதே பல அபசகுணங்கள் தென்பட்டது. அப்ப பாண்டு இறந்ததுக்கு அப்புறம் அந்த காலத்தில் என்ன ஒரு வழக்கம் இருந்ததுன்னா, கணவன் இறந்ததுக்கு அப்புறம் பெண்களும் கணவனோட சேர்ந்து அந்த சரீரம் எரியும் பொழுது உடன்கட்டை இறந்து சொல்லப்பட்டிருக்கு. கணவன் இறந்து ஒரு பெண்ணுக்கு கல்யாணமானதும் கணவன் தான் எல்லாம். கணவன் பிரிந்துட்டான்னா அவள் உயிர் வாழ்றது அர்த்தமே இல்லை. அப்ப கணவனோட சேர்ந்து அவள் பதிவிரதையா இருக்கக்கூடியவள் கணவனோட சேர்ந்தே தன்னோட உடலை மாற்றிடுவான். அப்போ பாண்டு இறந்த உடனே குந்தி தேவி மாதிரி ரெண்டு பேருமே இந்த உடலை விடுறதுக்கு தயாரானாங்க. ஆனா மாதிரி கேட்டுட்டா, நமக்கு இப்ப அஞ்சு குழந்தைகள், மாதிரிக்கு ரெண்டு குழந்தை, குந்திக்கு மூன்று குழந்தை, நம்ம ரெண்டு பேருமே இறந்துட்டா இந்த குழந்தைகளை யாரு காப்பாற்ற போறாங்க, யார் இந்த குழந்தைகளை உருவாக்குவாங்க? அதனால மாதிரி கேட்டுக்குவா, நான் போறேன், நீ இந்த நீ இருந்து இந்த குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குழந்தைகளையும் குந்திட்டு ஒப்படைச்சிட்டு மாதிரி பாண்டுவோட அவருடைய சரீரம் எழுதும் பொழுது அவளும் சேர்ந்து உள்ளப்படும். அதுக்கப்புறம் குந்தி தேவி திருதராஷ்டிரருடைய பாதுகாப்புல அஸ்தினாபுரத்துல தன்னுடைய குழந்தைகளோட இருக்கா. ஒரு பக்கம் குந்தியோடைய குழந்தைகள் அஞ்சு பேர், குந்தியோடைய அவங்களும் திருதராஷ்டிரருடைய அரவணைப்புல இருக்காங்க. பீஷ்மர், துரோணர், விதுரர் இவங்களுக்கெல்லாம் அந்த குழந்தைகள் மேல ரொம்ப பிரியம். ஏன்னா அந்த குழந்தைகள் ரொம்ப சாதுக்கள், ரொம்ப பணிவா இருப்பாங்க, ரொம்ப நல்ல குணம் உள்ளவங்க, எல்லாத்திலுமே நல்ல செயல்களை செய்யக்கூடியவங்க. ஆனா துரியோதனன் ஆரம்பத்திலே ஒரு அசுரகுணம் படைத்தவனா காணப்பட்டான். அவனுக்கு என்னன்னா, பாண்டவர்கள் மேல ரொம்ப பொறாமை இருந்து அந்த பொறாமை சின்ன பயத்திலிருந்து அதிகரிச்சுட்டே வந்தது. அவங்களை கண்டாலே அவனுக்கு பிடிக்காது, குறிப்பா பீமனை கண்டாலே துரியோதனன் பிடிக்காது. அவங்க செய்யக்கூடிய செயல்கள் பொறாமை, நாளுக்கு நாள் பொறாமை அதிகரிச்சுட்டே வந்தது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இப்ப நம்ம எடுத்துட்டு இருக்கிறது வந்து மகாபாரதத்தில் வரக்கூடிய சம்பவங்கள், மகாபாரதத்தினுடைய சுருக்கத்தை தான் இப்ப நம்ம கலந்து பேசிட்டு இருக்கோம். அந்த காலத்தில் மகாபாரதம் நிகழ்ந்தது வந்து துவாபர யுகத்தில். முதல் யுகம் சத்யுகம், ரெண்டாவது திரேதாயுகம், மூணாவது துவாபர யுகம், நாலாவது கலியுகம். சத்யுகத்தில் எப்படி யுத்தம் நடக்கும்னா, வேறு வேறு கிரகங்களுக்கு நடுவில் யுத்தம் நடக்கும். ஒரு இடத்துல முழுவதும் ஒரு கிரகத்துல முழுவதும் தேவர்கள் இருப்பாங்க, ஒரு கிரகம் முழுவதும் அசுரர்கள் இருப்பாங்க. அது தேவாசுர யுத்தம் சொல்லுவாங்க. சத்தியுகத்துல வந்து வேறு வேறு கிரகம், அது வேற கிரகம், இது வேறு. தேவர்கள்லாம் தேவலோகத்தில் இருப்பாங்க, அசுரங்கள்லாம் அசுர லோகத்தில் இருப்பாங்க. ஆனா அந்த அசுரங்கள் தேவர்கள் மேல உள்ள பொறாமையினால அந்த இடத்தை அபகரிச்சு அதில் அதில் உள்ள இன்பங்களை அனுபவிக்கணுங்கிறதுக்காக தேவர்கள் மேல போர் தொடுத்து வருவாங்க பல பல அசுரர்கள். எரண்யாக்சன், எரண்யகசிபு, ராவணன், சிசுபாலன், இந்த மாதிரி நிறைய அசுரகுணம் படைச்சவங்களா இருக்காங்க. கம்சன், அப்ப அசுரங்கள்லாம் ஒரு கிரகத்தில் இருந்தாங்க, தேவர்கள்லாம் ஒரு கிரகத்தில் இருக்கும்போது இந்த அசுரங்கள்லாம் தேவலோகத்தை வந்து தாக்குறதுக்காக வருவாங்க. அப்படி யுத்தம் நடந்துருந்தது. அதுக்கு அடுத்த யுகத்தில் இப்போ நான் சொல்லிட்டது எந்த யுகம்? சத்தியுகம். அதுக்கு அடுத்தது திரேதாயுகம். திரேதாயுகத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரே கிரகத்தில் ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் யுத்தம் நடந்தது. ஒரு நாட்டில் இருக்கிறவங்களாம் தெய்வீகமான குணம் உள்ளவங்களா இருந்தாங்க, ஒரு நாட்டில் இருந்தவங்களும் அசுர குணம் ராட்சச குணம் உள்ளவங்க. அப்போ ஒரு நாடு வந்து அயோத்தியா, அயோத்தியாவில் இருந்தவங்களாம் தெய்வீகமான குணம் உள்ளவங்க, லங்கையில் இருந்தவங்களா ராட்சசங்க. அப்போ ஒரே கிரகம் தான், ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் யுத்தம் நடந்தது. அப்போ இந்த அயோத்தியாவிலிருந்து பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரன் லங்கையில் போய் ராவணன் வதம் பண்ணார், அசுரங்களை அழித்தார், தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணார். இது நடந்தது எந்த யுகம்? திரேதாயுகம். அதுக்கப்புறம் துவாபரயுகம். துவாபரயுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே கிரகம், ஒரே நாடு, அந்த ஒரே நாட்டில் உள்ள குடும்பம் ரெண்டாக பிரிஞ்சிடும். அப்போ வந்து மனிதனுடைய சிந்தனைகள், அவனுடைய பழக்க வழக்கம், அவனுடைய செயல்களாக எந்த அளவுக்கு அசுரத்தன்மையாக மாறிட்டு வருது ஒரு யுகம் மாறும்போது. முதல் யுகத்தில் வேறு வேறு யுகத்துக்கு இடையில தான் யுத்தம் நடந்தது. அதுக்கு அடுத்த யுகத்தில் ஒரே யுகத்தில் ஒரே கிரகத்தில் ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் நடந்தது. அதுக்கு அடுத்த யுகத்தில் துவாபர யுகத்தில் ஒரே நாட்டில் ரெண்டு குடும்பங்கள், ஒரே குடும்பம் ரெண்டாக பிரிஞ்சிடும். ஒன்று, அதாவது என்ன ஆயிடுச்சுன்னா, துரியோதனுடைய பொறாமையினால பாண்டவர் மேலே பொறாமை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. எப்படி அவங்களை கொல்லலாம்? அவங்க இருந்தால் நான் அரியாசனம் ஏற்றுக்க முடியாது. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பிரபுபாத ஆச்சாரியர் என்ன சொல்கிறாருன்னா, திருதராஷ்டிரத்துக்கு கண் பார்வை மட்டும் இல்லை, ஆன்மீக பார்வையும் கிடையாது. அவன் கண் பார்வை மட்டும் குருடன் இல்லை, அவன் ஆன்மீகத்துக்கும் அவர் அறிவு இல்லை. ஏன்னா அவன் தன்னுடைய பையன் மேல உள்ள குருட்டுத்தனமான பாசத்தினால அவன் செய்கிற தப்புக்கெல்லாம் உடந்தையா இருந்து. எவ்வளோ பேர் அறிவுரை சொல்கிறாங்க, பீஷ்மர், விதுரர், துரோணாச்சாரியர் பலரும் அறிவுரை சொல்லி கூட திருதராஷ்டிரத்தினால தன்னுடைய புத்திரன் மேல உள்ள பாசத்தினால அவன் செய்யக்கூடிய தவறுக்கெல்லாம் உடந்தையா இருக்க. அதனால தான் அவன் அவரை வந்து கண் பார்வையற்றவர் சொல்லோட ஆன்மீகத்திலேயும் ஒரு கூடாதான் இருந்தார். யாருடைய நல்ல உபதேசத்தை அவர் ஏற்றுக்கல. இப்படிதான் அவர் அரியாசனை பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவருக்கும் இந்த பொருளூரில் படித்தோம், பிரபுபாத இந்த பொருளூர் என்ன சொல்றாருன்னா, திருதராஷ்டிரர் தன் மகன் மேல உள்ள பிரியத்தினால கேட்கிறார், என்னுடைய மகனும் பாண்டுவின் மகளும் என்ன செய்தார். அப்ப அங்கேயே பிரித்து பார்க்குறேன் திருதராஷ்டிரர், தர்மக்ஷேத்திரி குருக்ஷேத்திரி மாமகா பாண்டவா, என்னுடைய மகளும் பாண்டுவின் மகளும் என்ன செய்கின்றாங்க அந்த யுத்த பூமியில. அப்ப அங்கே அவருக்கு வந்து எல்லாரும் என்னுடைய பசங்க நினைக்கல. அவர் உண்மையான ஒரு ராஜாவா என்ன நினைக்கணும், தன்னுடைய குடிமக்கள் அனைவரும் தன்னுடைய பிரஜைகள் அனைத்துமே தன்னுடைய குழந்தைகளா பாவிக்கணும். ஒரு ராஜா, ஒரு உண்மையான ராஜரிஷி தன்னுடைய பிரஜைகள் அனைவருமே வந்து தன்னுடைய குழந்தையா பாவிப்பார். அப்படி சொல்லும்போது தன் தமையனுடைய தம்பியுடைய குழந்தை எப்படி அவர் தன்னுடைய குழந்தையால பாவிக்கணும், அதுதான் தர்மம். ஆனால் அவர் அப்படி செய்யலை. தன்னுடைய பசங்க மேலே அவர் பிரியமாக இருந்தார், பாண்டுவுடைய பசங்க மேலே அவர் பிரியம் கிடையாது. அதுலேருந்து அவருடைய மனதில் தனக்கப்புறம் தன்னுடைய பயன்தான் அரியாசனத்தில் இருக்கணுங்கிற விருப்பம் இருக்கிறது வெளிப்படுத்தப்படுது. இப்படி சுயநலத்தினால திருதராஷ்டிரர் குருட்டுத்தனமாக துரியோதனுடைய முடிவுகளுக்கெல்லாம் உடந்தையாக இருந்தார். துரியோதனன் அவங்கள கொள்றதுக்கான பல திட்டங்களை தீட்டிகிட்டே இருந்தார். அதை வந்து ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் குந்தி தேவி ஒரு பட்டியலை இட்டு காமிக்கிறாங்க, அவங்களுக்கு என்னென்ன துன்பம் வந்ததுன்னு. அவங்களுக்கு விஷம் வச்சு கொல்ல பார்த்தாங்க, அவங்க வீட்டுக்கு தீய வச்சாங்க, இதெல்லாம் மகா பாதகமான செயல். இந்த செயலை பண்ணுறவங்கள தூக்கில் இடலான்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம், அவங்களை கொல்லலாம். யாரெல்லாம் அடுத்தவங்க வீட்டுக்கு தீ வைக்கிறாங்களோ, அடுத்தவங்களுக்கு விஷம் வச்சு கொல்ல பார்க்குறாங்களோ, அப்புறம் அடுத்தவங்களுடைய சொத்தை அபகரிக்கிறவங்க, அடுத்தவருடைய மனைவியை அபகரிக்கிறவங்க, இந்த மாதிரி உள்ளவங்களெல்லாம் கொல்லலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு புராணங்கள் வேதங்கள் அப்படி மகா பாதகமான செயலை பண்ணவங்க துரியோதனை சார்ந்தவங்க, துரியோதனை எல்லாம் அப்படி எவ்வளோ கஷ்டங்களை அவங்க அனுபவிச்சாங்க. குந்தி தேவி எல்லாம் இவ்வளவு தூரம் பண்ணியும் அவங்கள கொல்ல முடியல. காரணம் என்னன்னா, கிருஷ்ணர் எப்பவுமே அவங்க கூட இருந்தார். ஒரு வகையில் பார்க்கும்போது கிருஷ்ணர் குரு வம்சத்திற்கு என்ன உறவு முறையாகிறாங்க, மாமா முறையாகிறார். எப்படி அவர் மாமா முறையாகிறார் பாண்டவர்களுக்கு? குந்தி தேவி யாருடைய சகோதரி? கிருஷ்ணருடைய சகோதரியா? அப்படின்னா யாருடைய சகோதரி? கிருஷ்ணருக்கு அத்தையாகிறானா குந்தி தேவி? அவங்க யாருடைய சகோதரி? வசுதேவருடைய சகோதரி. வசுதேவருடைய சகோதரியான சகோதரியாக குந்திதேவி இருக்கிறதுனால கிருஷ்ணருடைய அத்த பசங்க, சாரி குந்தி வந்து கிருஷ்ணருக்கு அத்தை மாறியாராங்க. அப்ப அத்தை பசங்களை சந்திக்கிறதுக்காகவும் எப்பவுமே கிருஷ்ணராகவும் கூட அன்பு பரிமாற்றம் பண்ணுவார். இப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சாஸ்தாத் முழுமுதற் கடவுள் ஸ்வயம் பகவான், ஆனா தான் வந்து அவருடைய ஒரு உறவினர் போல நடிக்கிறார் அந்த இடத்துல. ஆனா அவர் எப்பவுமே அவங்க கூட இருந்ததுனால அவங்க பல துன்பங்களை கடந்து வந்திருக்காங்க. அதை குந்தி தேவி கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை செய்யறாங்க. மகாபாரத யுத்தம் முடிஞ்சு யுதிஷ்டர் மகாராஜரை வந்து அஸ்தினாபுரத்துக்கு சக்கரவர்த்தி ஆனது ஆக்குனதுக்கப்புறம் கிருஷ்ணத்தோட ரதத்தில் ஏறி கிளம்புவார் துவாரகா போறதுக்காக. நான் வந்த வேலை முடிஞ்சுது, யுதிஷ்டர் சக்கரவர்த்தி ஆகிட்டே, நீ நாங்கள் என்னென்ன பண்ண போறேன், நான் துவாரகைக்கு போய் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, துவாரைக்கு போகிறதுக்கு தன்னோட ரதத்தை எடுத்து கிளம்புறாரு. அப்போ குந்தி தேவி வழிமறித்து கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை செய்வாங்க. அந்த பிரார்த்தனைலாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ குந்தி தேவி என்ன பிரார்த்தனை செய்கிறாங்க, பகவானே நீங்கள் எங்களை விட்டு போகக்கூடாது, நீங்கள் எப்பவுமே எங்கள் கூட இருக்கணும். ஏன்னா எவ்வளோ இன்னல்களை நாங்கள் சந்திச்சிருக்கோம், அதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக அதுலேருந்து நாம் தப்பிச்சிருக்கோம், அதுலேருந்து வெளியே வந்திருக்கோம், அதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு குந்தி தேவி பிரார்த்தனை செய்கிறேன். அப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவங்க கூட இருந்ததுனால அவங்களுடைய சூழ்ச்சியெல்லாம் பலிக்கலை. எவ்வளோ சூழ்ச்சி பண்ணி கூட அவங்கள பாண்டவரில் துரியோதனால் கொல்ல முடியல. கடைசியில் அவங்க என்ன முடிவுக்கு வராங்கன்னா, இவங்களை இந்த மாதிரிலாம் கொல்றது கொல்ல முடியாது, இவங்களை வெல்ல முடியாது, ஒரே வழிதான் இருக்குது, இவங்களை சூதாட்டத்தில் வரவழைச்சி இவங்களை இருக்கிற சொத்தெல்லாம் அபகரித்து இவங்களை வனவாசத்துக்கு அனுப்பணும், அதுதான் இறுதி தீர்மானம். அப்போ சகுனியோட உதவியினால துரியோதனன் பாண்டவர்கள் யுதிஷ்டிர மகாராஜரை சூதுக்கு அழைக்கிறார். இப்போ சூதாட்டத்தில் யுதிஷ்டிர மகாராஜ் எல்லாத்தையும் பணைய வைக்கிறார் சூதில். யுதிஷ்டிர மகாராஜ் சூதில் அவ்வளோ பெரிய தேர்ச்சி பெற்றவர் கிடையாது. இப்போ நமக்கு ஒரு கேள்வி எழலாம், என்ன கேள்வினா, ஒரு பக்தன் சூது ஆடலாமா? யுதிஷ்டர் வந்து கிருஷ்ண பக்தர், அவர் எப்படி சூதாடத்துக்கு ஏற்றுக்கலாம்? சத்திரியருடைய ஒரு கடமை என்னன்னா, ஒரு சத்திரியருடைய ஒரு ஸ்பிரிட் என்னன்னா, அவங்ககிட்ட வந்து யாராவது சவால் விட்டாங்கன்னா அவங்க அதை மறுக்க முடியாது. உண்மையில பிரபுபாதர் நமக்கு என்ன கொடுத்துருக்காருன்னா, இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துடைய நான்கு விதிமுறை என்னன்னா, ஒரு பக்தர் நான்கு விதிமுறை கடைபிடிக்கணும். மது அருந்தக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, தகாத உறவு பண்ணக்கூடாது, சூதாடக்கூடாது. ஏன் இந்த நாலு விதிமுறை பிரபுபாதர் ஏற்படுத்தியிருக்காருன்னா, அது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இது நாளும் இவ்வளோ முக்கியம்னா, இந்த நாளும் செய்கிற இடத்துல தர்மம் இருக்காது. தர்மம் சொல்லப்படுறதுக்கு நான்கு தூண்கள் இருக்கு. இப்போ தர்மங்கிற ஒரு மண்டபம் எடுத்துட்டோம்னா, அந்த தர்மம் எதில் நிற்கிதுன்னா, நாலு தூணில் தான் நிற்குதான். அந்த தூணில் அந்த இப்போ உதாரணத்துக்கு இந்த கட்டடம் எடுத்துட்டுருவோம். இந்த கட்டடத்தில் இப்படி இப்போ இந்த கட்டடம் நிற்குதுன்னா, அதுக்கு நாலு பக்கம் நாலு தூண் போட்டிருப்பாங்க. அந்த தூணில் ஏதோ ஒன்று வீக்காக இருந்தாலும் இல்லை தூண் சரியில்லைன்னாலும் அந்த கட்டடம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது, அந்த கட்டடம் வீழ்ந்துடும். அதே மாதிரி தர்மத்துக்கு நாலு தூண் இருக்கு. ஒன்று வாய்மை, இன்னொன்று தூய்மை, இன்னொன்று தவம், இன்னொன்று கருணை. வாய்மை, தூய்மை, தவம், கருணை, இந்த நாளும் எங்கே இல்லையோ அங்கே தர்மம் இல்லைன்னு அர்த்தம். அப்போது சூதாடுறவங்ககிட்ட வாய்மையை எதிர்பார்க்க முடியாது இல்லையா? சூதாடுற இடத்துல உண்மையை பேசியா சூதாடுவாங்க. சரி, அப்புறம் மது அருந்தவங்ககிட்ட தப வாழ்க்கை கிடையாது, புலன்பமே பிரதானம் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட எப்படி தப வாழ்க்கை இருக்கும்? தகாத உறவு பண்றவங்க, தகாத உறவு செய்யறவங்க, தீய பழக்க வழக்கங்களால மற்ற பெண்களோடையோ இல்ல புலன்பத்துக்காக பெண்களோட உறவு கொள்றவங்ககிட்ட தூய்மை இருக்காது. நம்ம தூய்மையா நினைக்கிறோம்னா லஸ் சோப் போட்டு குளிக்கிறது தூய்மை நினைச்சுக்கிறோம், அப்படி இல்லை. உடல் தூய்மையும் வேணும், அக தூய்மையும் வேணும், ரெண்டு தூய்மையும் ரொம்ப அவசியம். இப்போ யார் வந்து தகாத உறவு பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட தூய்மை இருக்காது. இப்போ வாய்மை, தூய்மை, தவம், கருணை. கருணைனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம வந்து மனுஷங்களை பார்த்து ஐயோ பாவம் இறக்கப்படுறது கருணை நினைக்கிறோம். ஆனால் உண்மையான கருணை என்னன்னா, எல்லா ஜீவராசியுமே கருணை காமிக்கிறது. ஆடு, மாடு, கோழி, பூனை, நாய், மீன், எந்த ஜீவராசியும் வெறுக்காமல் இருக்கிறதான் கருணை. அப்போ அசை உணவு சாப்பிட்றவங்ககிட்ட எப்படி கருணை குணம் இருக்க முடியும்? அவங்க வேணால் கருணையை பற்றி பேசலாம் மேடையில், நம்ம எல்லாம் மற்ற நாடுகள் கூட நட்புறவு இருக்கணும், மற்றவர்களை வெறுக்கக்கூடாது, மற்ற மதத்தினருடைய அன்பு பரிமாற்றம் செய்யணும்னு மேடையில் போட்டு ரொம்ப அரசியல் தலைவர்கள்லாம் ரொம்ப அழகாக பேசலாம், சினிமா நடிகர்கள் பேசலாம், சில சாமியார்கள் பேசலாம். ஆனால் அவங்க வந்து அசை உணவு உட்கொள்றவங்களாக இருந்தால் அவங்க வெறும் மேடை பேச்சாளராக மட்டும்தான் இருப்பாங்க. உண்மையான கருணை அவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா கடவுளுடைய படிப்பில் எல்லாருமே அவருடைய குழந்தைகள் தான். அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தை கொள்றதை எப்படி கடவுள் அனுமதிப்பார்? எந்த குழந்தையும் இன்னொரு குழந்தையை கொள்றது கடவுள் அனுமதிக்க மாட்டார். நம்ம ஒரு குழந்தை, அதே மாதிரி மற்ற ஜீவராசியும் கடவுளுக்கு குழந்தை, அந்த ஜீவராசியில் கொண்டதை கடவுள் அனுமதிக்க மாட்டார். அதே சமயத்தில் அது இம்சையா கருதப்படுத்த அகிம்சையாக. அதனாலதான் காந்தியடிகள் புத்தர் போன்றவர்களாம் அகிம்சையை வலியுறுத்தினாங்க, பிற உயிர்களை கொள்ளாதீங்க. இயேசு கிறிஸ்துவும் அதை தான் வலியுறுத்தின. இயேசு கிறிஸ்துவோட 10 கட்டளையில் முதல் கட்டளை என்னன்னா, பிற உயிர்களை கொள்ளாதிருப்பாயாக. அப்ப தூய்மையான கிறிஸ்தவன் என்ன பண்ணுவார்னா அதை பின்பற்றுவார். நான் பிற உயிர்களை கொன்னா இயேசு திருப்தி அடைய மாட்டார். அவருடைய முதல் கட்டளையே பிற உயிர்களை கொள்ளாதிருப்பாயாக சொல்லியிருக்கார். ஆனா இப்ப எவ்வளவு தூய்மையான கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, அந்த கட்டளையை பின்பற்றுங்க. அவங்க சர்ச்சுக்கு போறதே மீன் சாப்பிட்றதுக்கும் கறி சாப்பிட்றதுக்கும், சர்ச்சிலேயே கொடுக்குறாங்க சிக்கன் மட்டன்லாம் பிரியாணிலாம். அப்ப உண்மையான கிறிஸ்தவர் கிடையாது, இந்துக்கள்லயும் உண்மையான இந்துக்கள் கிடையாது. பேரளவு அவங்க பேசிக்கலாம், நாங்க அந்த புரட்டாசி மாசத்துல அந்த விரதம் இருக்கோம், புரட்டாசி மாசத்துல எந்த விரதம் இருக்கோம், வைகுண்ட ஏகாதசிக்கு விரதம் இருக்கோம், மேடை போட்டு பேசிக்கலாம், பெருமை பேசிக்கலாம். ஆனா மற்ற நாட்கள் அசை உணவு சாப்பிட்டா அவங்க எப்படி கருணை குணம் அவங்ககிட்ட இருக்குன்னு சொல்ல முடியும்? அதனால நம்ம பேரளவு மதத்தை பின்பற்றவர்களா இருக்கிறத காட்டிலும் உண்மையான கருணை உள்ளவங்களா இருக்கு நம்ம விரும்பினோம்னா எந்த ஜீவராசியும் மிஸ் பண்ணக்கூடாது, அதுதான் தர்மம். அப்போ வாய்மை, தூய்மை, தவம், கருணை, இந்த நாளும் தர்மத்துடைய 4 தூண்கள். இப்ப யுதிஷ்டமாரா ஒரு சத்திரியராக இருக்கிறதுனால அவர் வந்து சூதாட்டத்தை மறுக்க முடியல. ஒரு நாள் அவர்கிட்ட சவால் விடும்போது அவர் ஏற்றுதான் ஆகணும். அது அப்போ அந்த சவால் ஏற்றுண்டார். ஆனா அதுல அவர் தேர்ச்சி பெற்றவர் இல்லை. அது மட்டும் இல்ல, சகுனியோட சூழ்ச்சினால அவர் அந்த சூதாட்டத்தில் எல்லாத்தையும் இழக்கிறார். இறந்தோடனே அவங்க கொடுக்கப்படுற கட்டளை 16 வருடம் வனவாசத்தில் இருக்கணும், 13 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஞ்ஞான வாசம். யார் கண்ணுக்கும் தெரியக்கூடாது. யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்க இவர் அர்ஜுனா, திரும்பவும் 14 வருஷம் காட்டுக்கு போகணும். இப்படி ஒரு நிபந்தனை போட்டு அவங்கள காட்டுக்கு அனுப்பிச்சாங்க. அவருடைய பிகாப்பா துரியோதனுக்காக நான், ஆமா அவருக்காக நான் ஆடுறேன்னு வந்து அவருடைய என்னுடைய மாமா அது நம்ம சொல்லுமா. எப்படி தீர்மானிக்கப்பட்டது? அவங்க கிட்ட பிரசாதம் சாப்பிட்டு போலாம் வந்துடுறாங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. எப்படி சூதாட்டத்தை ஏற்பாடு பண்ணப்பட்டது? அந்த சூதாட்டம் ஏற்பாடு பண்ணப்பட்டு அதுல பாண்டவர்கள் தன்னுடைய எல்லாம் இழந்து வனவாசத்துக்கு போயிட்டாங்க. வனவாசம் முடிஞ்சு வந்து அவங்க தன்னுடைய நாட்டில் ஒரு பாவத்தை கேட்கறதுக்காக அவங்க பல பேர் தூது அனுப்பியிருந்தாங்க. ஆனால் யாருடைய உடன்பாட்டையும் துரியோதன் ஏற்கிற மாதிரி இல்லை. ஒரு குண்டூசி விழக்கூடிய இடத்த கூட நான் தரமாட்டேன்னு துரியோதன் சொல்லிடுவேன். அப்படி அவங்க வந்து அந்த இடத்த எடுத்துக்கணும்னா எங்களோட யுத்தம் செய்துதான் எடுக்கணும். இப்படி யார் சொல்லியும் கேட்கல. கடைசியில் கிருஷ்ணர் ஒரு முடிவு பண்ணார், நான் வந்து குரு வம்சத்துக்கு ஒரு உறவு முறையாகிறேன், என்னால் இந்த என்னால் முடிஞ்சளவுக்கு இந்த வம்சம் பிரியக்கூடாது, ரெண்டு வம்சமாக பிரியக்கூடாது, பாண்டவர்கள் கௌரவர்கள் ஆயிடக்கூடாது, எல்லாருமே கௌரவர்களாக இருக்கணும், பாண்டவர் தனி கௌரவர் தனி ஆயிடக்கூடாது. அப்போ கிருஷ்ணர் அவர் தூது போகிறார் பாண்டவர்களுக்காக, தன்னுடைய பக்தர்களுக்காக. அப்போ கூட யுதிஷ்டமாரா தர்மர் என்ன விரும்புகிறாருன்னா இந்த யுத்தத்தை அவர் விரும்பலை, அவர் கூடுமானவரைக்கும் சமாதானத்தை தான் விரும்பினார். ஆனால் துரியோதனுடைய பிடிவாதத்தினாலையும் அவனுடைய வரட்டு கௌரவம் பொய் அகங்காரத்தினாலும் தான் யுத்தம் ஏற்பட்டது. அப்போ கிருஷ்ணர் போய் சொல்லி கூட அவங்க கேட்குற மாதிரி இல்லை. கிருஷ்ணர் எவ்வளோ எடுத்து சொன்னார், ஆனால் கிருஷ்ணரை கூட அவர் ஒரு மாயாவிந்த நினைச்சு. நம்ம இன்னைக்கு தாமோதரையில் பேசின மாதிரி கிருஷ்ணர் உபதேசம் பண்ண வந்தப்போ அவர் பிடிச்சி ஜெயிலில் போட சொன்னார் துரியோதன். அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணார், விஸ்வரூபம் எடுத்துட்டார். எந்த கிருஷ்ணர் நீ பிடிப்பேன், 1000 கிருஷ்ணர் அங்கே இருந்தார், துரியோதனே குழம்பிப்படும். இப்படி கிருஷ்ணர் அங்கே விஸ்வரூபம் காமிச்சும் என்னுடைய போருடைய விளைவு என்ன ஆகும்னு காமிச்சு கூட மூர்க்கர்களால் புரிந்து கொள்ள முடியல அந்த சபையில. அதனாலதான் குந்தி தேவி என்ன சொல்லுவாங்கன்னா அவருடைய பிரார்த்தனையில அசத் சபான்னு சொல்லுவாங்க. சத் அப்படின்னா உண்மையானது, அசத்னா உண்மை இல்லாது. அந்த சபையில உண்மை கிடையாது, சத்தியம் கிடையாது, தர்மம் கிடையாது. ஏன்னா திருதராஷ்டர் அதரத்தின் வழியில போக ஆரம்பிச்சிட்டார். அது பீஷ்மருக்கும் நல்லா தெரியும், ஆனா பீஷ்மர்னால ஒண்ணும் செய்ய முடியாது. காரணம் பீஷ்மருடைய விரதம், அஸ்தினாபுரத்து அரியணையில யார் சக்கரவர்த்தியா இருக்காங்களோ அவங்களுக்கு நான் உதவி செய்வேன். அந்த ஒரு விரதத்தினால திருதராஷ்டிரம் பண்றதுக்கும் துரியோதனம் பண்றதுக்கெல்லாம் பீஷ்மருடைய கையை கட்டு போடப்பட்டிருக்கு. துரணாச்சாரியனாலே ஒன்றும் செய்ய முடியல, பீஷ்மர்னாலே ஒன்றும் செய்ய முடியல, விதுரனாலே ஒன்றும் செய்ய முடியல, பலராமர்னாலே ஒன்றும் செய்ய முடியல. இப்படி எல்லாருமே கைவிட்டுட்டாங்க. கடைசியில் யுத்தம் தீர்மானிக்கப்பட்டாச்சு, யுத்தம் செய்துதான் ஆகணும். சரி, அதுக்கு ஒரு இடம் தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு தான் இந்த தர்மக்ஷேத்திரம், குருக்ஷேத்திரம் இடம். குருக்ஷேத்திர இடம், குருக்ஷேத்திரங்கிற இடம் வந்து டெல்லியிலிருந்து சண்டிகர் மாநிலம் போகிற வழியில் இருக்கு. டெல்லியிலேருந்து இப்போ இருக்கிற டெல்லியிலேருந்து சண்டிகர் போகிற வழியில் குருக்ஷேத்திரான்னு ஒரு இடம் இருக்குது. இப்போ போனால் அந்த இடம்லாம் பார்க்கலாம். மகாபாரத யுத்தம் நடந்தது, கிருஷ்ணர் பகவத்கீதை போதிச்சது, பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்துட்டு இருந்தது, பீஷ்மருக்காக அர்ஜுனன் ஒரு குளத்தை உண்டு பண்ணி அதுலேருந்து கங்கை வந்து பீஷ்மருக்கு ஜலம் கொடுத்தது, அந்த இடம்லாம் இப்போ இருக்கு. அந்த குருக்ஷேத்திரங்கிற இடம் ரொம்ப புண்ணிய ஸ்தலம், அது தர்மக்ஷேத்திரம்னு சொல்லப்படுது. ரொம்ப ரொம்ப புண்ணியமான காரியங்கள்லாம் அங்கே நடக்கும். மூதாதருக்கு தர்ப்பணம் செய்யறது அங்கே வந்து அந்த அந்த இடத்துல, அது குருக்ஷேத்திரம் ரொம்ப புண்ணிய ஸ்தலம். அங்கே வந்து யாரா நீராடுறாங்க, அந்த குருக்ஷேத்திரத்தை வந்து தங்கியிருக்காங்கன்னா அவங்க பல ஜென்மங்களாக செய்த பாவங்கள்லேருந்து விடுபடுவாங்களாம். அவங்க மூதாதரெல்லாம் மோட்சம் அடைவாங்களாம். குருக்ஷேத்திரத்துக்கு போகிறான் யாராவது குருக்ஷேத்திரத்துக்கு போனாங்கன்னா அவங்க மூதாதரெல்லாம் மோட்சம் அடைவாங்க. அதனால தான் அது தர்மக்ஷேத்திரம்னு சொல்லப்படுது. தர்மமே உருவான க்ஷேத்திரம். ஒரு சமயம் பரசுராமர், அவர் கிருஷ்ணர் பரசுராமர் அவதாரம் எடுத்தப்போ 21 முறை சத்திரிய வம்சத்தை அழித்தார். அதுக்கப்புறம் குருக்ஷேத்திரத்தை வந்து தான் தீர்த்தாடனம் பண்ணார். அதனால் குருக்ஷேத்திரம் வந்து ரொம்ப விசேஷமான ஸ்தலமாக சொல்லப்படுது. இந்தியாவில் பாரத பூமியில் இருக்கக்கூடிய இடங்கள்லேயே குருக்ஷேத்திரம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம். அந்த இடம் தர்மக்ஷேத்திரமாக கருதப்படுது. தர்மத்துக்கே தர்மமே உருவான இடம். அந்த இடத்த தான் தேர்ந்தெடுத்துக்காங்க யுத்தம் செய்யறதுக்காக. தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதா யூத்சவா, அந்த இடத்துல யுத்தம் செய்ய போறாங்க. அப்ப திருதராஷ்டிரி கேட்கிறார், மாமகா பாண்டவா செய்வ கிமா குருத சஞ்சயா. திருதராஷ்டிரியுடைய காரியதரிசி, அவருடைய மந்திரி பேர், செக்ரட்டரி பேர் வந்து சஞ்சயன். சஞ்சயன் வந்து வியாசருடைய சீடர், ஏதோ வியாசருடைய சீடர் தான் சஞ்சயன். திருதராஷ்டிரி கண் பார்வை கிடையாது. திருதராஷ்டிரி வந்து ஹஸ்தினாபுரத்தில் இருக்கார். ஹஸ்தினாபுரம்ங்கிறது இப்போ உள்ள புதுடெல்லி, இப்போ இருக்கிற நியூ டெல்லி தான் அப்போ ஹஸ்தினாபுரம்னு சொல்லப்பட்டது. ஹஸ்தினா யானைகள், பல யானை படைகள் நிறைந்த ஒரு பிரம்மாண்டமான இடம் தான் ஹஸ்தினாபுரம். பெரிய ஒரு யானை, யானைகளே அப்படி படைகளாக, யானை படைகள் குவிந்து உள்ள இடம், பிரம்மாண்டமான இடம் ஹஸ்தினாபுரம். அந்த ஹஸ்தினாபுரத்தில் விருதராஷ்டிரர் மன்னர் இருக்கார். மன்னருடைய செக்ரட்டரியாக சஞ்சயன் இருக்கார். இப்போ யுத்த காலத்தில் என்ன நடக்குதுங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு விருதராஷ்டிரர் ரொம்ப ஆர்வம். அப்போ சஞ்சயன் தன்னுடைய குருவோடைய கருணையினால குருக்ஷேத்திரத்தில் என்ன நடக்குதுங்கிறத ஹஸ்தினாபுரத்திலிருந்தே சொல்ல முடிஞ்சது. இந்த காலத்தில் விஞ்ஞான முன்னேற்றத்தில் வேற நாட்டில் என்ன நடக்குதுங்கிறது இப்போ நம்ம வந்து வீட்டிலேருந்து ஒரு சின்ன பெட்டியிலேருந்து பார்க்குறோம், கையில் உள்ள செல்ஃபோனில் பார்த்துட்றோம், சின்ன ஃபோனில். ஆனால் அந்த காலத்தில் இந்த மாதிரி டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இல்லாமே அவங்களால சொல்ல முடிஞ்சது குருக்ஷேத்திரம் என்ன நடக்குது. அது குருவோடைய கருணையினால, வியாசருடைய கருணையினால சஞ்சயன் குருக்ஷேத்திரம் என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன். மாமகா பாண்டவா செய்வ கிமா குருவது சஞ்சயா. ஓ சஞ்சயனே, என்னுடைய மகன்களும் பாண்டவோடைய பசங்களும் என்ன செய்கிறாங்க? யுத்த பூமியில் போய் என்ன பண்ணுவாங்க? ரெண்டு பேரும் உட்காந்து டீ சாப்பிடுவாங்களா? ஏன் திருதராஸ் அந்த மாதிரி கேட்குறாரு, என்னுடைய பசங்களும் பாண்டவோடைய பசங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு? ஏன்னா திருதராஸுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா யுத்தம் நடக்கக்கூடிய இடம் தர்மக்ஷேத்திரமான இடம். ஒருவேளை தன்னுடைய பையன் மனசு மாறிட்டானோ, துரியோதன் மனது மாறி போய் யுத்தமே வேண்டாம்னு சொல்லி பாண்டவர்கள் சரணடைஞ்சிட்டானோ அப்படிங்கிற பயத்தினால தான் கேட்குறாங்க திருதராஸ். அப்போ எந்த அளவுக்கு ஒரு சுயநலம் இருக்குது, தன்னுடைய பையன் தான் சக்கரவர்த்தி ஆகணும். அப்போது சஞ்சயன் சொல்கிறார் நீ அடுத்து வர ஸ்லோகங்களில், அதுக்கெல்லாம் இடமே கிடையாது, உங்கள் பையன் பிடிவாதமாக இருக்கா யுத்தம் செய்யணுன்னு. யுத்தத்துக்கு நான் ஏற்பாடுகள் நடந்துச்சு, ஒரு பக்கம் உங்கள் படைகள்லாம் இருக்குது, ஒரு பக்கம் பாண்டவருடைய சேனைகள்லாம் இருக்குது, யுத்தத்துக்கெல்லாம் தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்னு சஞ்சயன் சொல்கிறார். இப்படி தான் மகாபாரத யுத்தம் ஏற்பட்டது. நம்ம இனி அடுத்து வரக்கூடிய உபன்யாசங்களில் பகவத்கீதையை தொடர்ந்து படிக்க முயற்சிக்கலாம். அத்தியாயம் ஒன்றுலேருந்து நம்ம படித்து அதை பதிவு செஞ்சிட்ருக்கோம். நீங்கள் இதை வந்து மறந்து போயிட்டால் கூட ரெகுலராக இந்த சீடி நீங்கள் போட்டு கேட்கலாம். பகவத்கீதை மகாபாரதத்தில் என்ன நடந்தது, பகவத்கீதை ஒரு ஒரு அத்தியாயமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முயற்சிக்கலாம். எப்படி நம்ம குருக்ஷேத்திர யுத்தத்தில் ரெண்டு படைகளுக்கு நடுவில் யுத்தம் நடக்க இருக்கிறத வந்து நம்ம நிறுத்தியிருக்கோம். இந்த உபன்யாசம் இதோடு நிறுத்துகிறோம். இப்படி யுத்தம் முடிவான உடனே இப்போ அடுத்த பிரச்சனை என்னென்னா, கிருஷ்ணர் யார் பக்கம் இருக்க போகிறார்? கிருஷ்ணர் விஷ்ணு குலத்தில் தோன்றினவர், யது குலத்தில். பிரம்மாண்டமான குலம் அது. பெரிய பெரிய படைகள், குதிரைப்படைகள், யானைப்படைகள், பழைய பெரிய பெரிய அக்ஷோகிரிகள்னு சொல்லுவாங்க. அக்ஷோகிரிகள்லாம் லட்சக்கணக்கான போர் வீரர்கள் உள்ள படை குலம் அது. அப்போ யார் கிருஷ்ணர் யாருக்கு உதவி செய்ய போகிறார்? பலராமருக்கு என்னென்னா இந்த யுத்தத்தில் கொஞ்சம் கூட அவருக்கு விருப்பம் இருக்கார். எப்போ வந்து பாண்டவர் கௌரவ யுத்தம் தொடங்குதோ பலராமரில் விருப்பம் இல்லாமல் அவர் தீர்த்தாடனம் போயிடுவார். அவர் யாருக்கும் உதவி செய்ய தயாராக இல்லை. உண்மையில சொல்லப்போனா என்ன பயந்துட்டு இருந்தாங்கன்னா, பலராமருடைய சிஷ்யன் தான் துரியோதனன். கதாயுதம் வந்து பலராமர்கிட்ட தான் துரியோதனன் படிச்சுட்டான். ஒருவேளை பலராமர் துரியோதனுக்கு உதவி வாரோங்கிற எண்ணம் நினைவு வந்தது. ஆனால் பலராமர் சமாதானமாக இருக்க விரும்பினார், நடுத்தரமாக தான் இருக்க விரும்பினார். பலராமர் இந்த யுத்தம் வேண்டாம் எவ்வளவு சமாதானம் செய்ய முற்பட்டார், ஆனால் ரெண்டு தரப்பிலையும் வலுவாக இருந்ததுனால பலராமர் அதை விரும்பாமல் தீர்த்தாடனம் போயிடுவார். அதனால பலராமர் உதவி யாருக்குமே கிடைக்காது. இப்போ கிருஷ்ணர் இருக்கார், கிருஷ்ணருடைய உதவி யாருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பரீட்சை. இப்போ கிருஷ்ணர் அவர் ஓய்வு எடுத்துருக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, துரியோதனன் வருவார், அர்ஜுனன் வருவார். அர்ஜுன் வந்து கிருஷ்ணனுடைய காலையில் உட்கார்ந்துருப்பார், துரியோதன் கிருஷ்ணனுடைய தலைமன் தலைப்பகம் நின்றுருப்பார். கிருஷ்ணர் கண்ணி வைத்த உடனே துரியோதனை பார்க்கிறார், துரியோதன உடனே முந்திக்கிறாராம், கிருஷ்ணா எனக்கு உங்களுடைய படைகள்லாம் கொடுங்க. கிருஷ்ணர் உடனே சம்மதிக்கிறார். அடுத்து அர்ஜுனன் பார்க்கிறார், அர்ஜுனன் சொல்றார், கிருஷ்ணா நீங்க என் கூட இருந்தா போதும். ஏன்னா கிருஷ்ணகிட்ட வேற கிருஷ்ணா ஆல்ரெடி சொல்லிட்டார் என்னுடைய படைகள்லாம் துரியோதன் ஒத்துழைக்கும், இன்னைக்கு கிருஷ்ணர் மட்டும்தான் இருக்க. ஆனா அர்ஜுனன் ரொம்ப புத்திசாலி. ஏன் அர்ஜுன் ரொம்ப புத்திசாலினா, பகவத்கீதை முடியும் போது சஞ்சயன் என்ன சொல்லி முடிக்கிறார்னா, எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பாத்திரோ தனுத்தரா தத்திரசி விஜய போது திருவா நீதி மதிர்மமா. எங்கெல்லாம் அர்ஜுனன் இருக்காரோ, எங்கெல்லாம் கிருஷ்ணர் இருக்காரோ, அங்க செல்வம் வெற்றி அசாதாரணமான வலிமை இருக்கிறது உறுதி அப்படின்னு சொல்ற. எங்க கிருஷ்ணர் இருக்காரோ, எங்க அர்ஜுனன் இருக்காரோ, அங்க செல்வம் வெற்றி அசாதாரணமான வலிமை இருக்கும் என்பது எனது அபிப்பிராயம் அப்படின்னு சஞ்சயனே சொல்லிடுறாரு. அப்ப பாண்டவர் தான் ஜெயிக்க போறாங்க, கிருஷ்ணர் அவங்க பக்கம் இருக்கார். அதே கிருஷ்ணர் தான் கலியுகத்துல ஹரிநாமத்திலையும் இருக்கார். ஹரிநாமத்தை எங்க உச்சரிக்கிறாங்களோ அங்க செல்வம் வெற்றி அசாதாரணமான வலிமை இருக்கும். ஏன்னா கிருஷ்ணருக்கும் அவருடைய நாமத்துக்கு வித்தியாசம் கிடையாது. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. எங்க ஹரிநாமம் ஒழிக்கப்படுதோ அங்க கிருஷ்ணர், அவருடைய அம்சங்கள், அவருடைய சகாக்கள், அவருடைய அஸ்திரங்கள் எல்லாமே அங்க சுதர்சனத்திலிருந்து எல்லாமே அங்க தோன்றிடும். அதனால ஒரு பக்தனுக்கு எந்த விதத்திலும் இழப்பே கிடையாது, நஷ்டமே கிடையாது, என்னைக்கும் வெற்றி தான். அதனால ஹரிநாமத்தை சொல்றவங்களுக்கு எந்த இழப்பும் கிடையாது. யார் ஒருத்தர் ஹரிநாமத்தை உச்சரிக்கிறாரோ, எப்படி கிருஷ்ணர் அர்ஜுனன் கூட இருந்து அவர் அந்த யுத்தத்தில் ஜெயிக்கிறதுக்கு உதவி பண்ணாரோ, அதே போல நம்ம எல்லாரும் கலியுகத்தில் மாயினுடைய யுத்தம் செய்துருக்கோம். துவாபர யுகத்தில் வந்து ஒரே குடும்பம் ரெண்டு பட்டு யுத்தம் நடந்தது. கலியுகத்தில் நமக்குள்ளே நல்ல குணம் இருக்கு, கெட்ட குணம் இருக்கு இல்லையா. துரியோதனும் நமக்குள்ள இருக்கோம், தர்மரும் நமக்குள்ள இருக்க, இந்த ரெண்டு குணமும் நமக்குள்ள இருக்கு. சில சமயங்களில் நம்ம நல்ல குணங்களை வெளிப்படுத்துறோம், சில சமயங்களில் அசுர குணங்களை வெளிப்படுத்துறோம். அப்ப நம்ம கிருஷ்ணருடைய ஹரிநாமத்தை உறுதியா எடுத்துட்டு அந்த ஹரிநாமத்தோட சங்கம் வச்சுட்டே இருந்தோம்னா, எப்படி அர்ஜுனன் கிருஷ்ணருடைய சங்கத்தினால சீக்கிரமாகவே அந்த இன்னல்கள்லாம் கடந்து அவர் வந்து சந்தோஷமா இருந்தாரோ, அந்த யுத்தத்தில் வெற்றி பெற்றாரோ, அதே போல நம்ம அந்த மாயினோட யுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த உலகமே மாயின்னு சொல்லப்படுது, இல்லாத ஒன்று உண்மையுன்னு கற்பனை பண்ணி வாழ்ந்துட்டு நம்ம தினம் தினம் மாயினோட யுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். பெயர், புகழ், பெண்கள், அப்புறம் அகங்காரம், பொறாமை, கர்வம், இதெல்லாம் தான் மாய. ஸோ இதுக்கு எதிராக நம்ம போர் தொடுக்கிறதுக்கு நமக்கு சக்தி கிடையாது. இதை வெல்றதுக்கோ, இதை ஜெயிக்கிறதுக்கோ, இல்லை இது இதை இது கூட யுத்தம் செய்யறதுக்கோ நமக்கு சக்தி கிடையாது. மகாபாரத யுத்தத்தில் பாண்டவர் உண்மையில் கிருஷ்ணர் அவங்க பக்கத்தில் அவங்களால ஜெயிச்சிருக்கவே முடியாது. கிருஷ்ணர் அவங்க கூட இருக்கும்போது அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது. அதே மாதிரி நம்ம இந்த கலியுகத்தில் மாயினோட யுத்தம் யுத்தத்தில் இறங்கியிருக்கோம். யாரெல்லாம் வந்து உண்மையில் கலியுகத்தில் ஜனங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க எல்லாருமே சந்தோஷமாக நினைக்கிறாங்க, உண்மையில் எல்லாம் மாயில் உழண்டுட்டு இருக்காங்க. அவங்க யாருமே தெரிஞ்சுக்காம, நான் இந்த சரீரம் கிடையாது, நான் ஆத்மா, நான் கிருஷ்ணோடைய சேவைங்கிறத மறந்து போய் மாயினுடைய மடியில் தூங்கிட்டு இருக்காங்க, மாயில மூழ்கி போய் அறியாமையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் பக்தர்கள் அல்லது ஜனங்க, பொது ஜனங்க பக்தருடைய சங்கத்தில் வரும்போதும் பகவத்கீதை பற்றி கேட்கும்போது உடனே அந்த மாயிலிருந்து விடுபட ஆரம்பிக்கிறாங்க, அறியாமையிலிருந்து விடுபட ஆரம்பிக்கிறாங்க. யாரெல்லாம் பகவத்கீதை கேட்குறாங்களோ, யாரெல்லாம் பக்தருடைய சங்கத்தில் வராங்களோ, யாரெல்லாம் ஹரிநாமத்தை உச்சரிக்கிறாங்களோ, அவங்க படிப்படியாக மாயினுடைய மாயினுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு அவங்க தூய்மை அடைஞ்சிட்டே வராங்க. ஆனால் மாய ரொம்ப சக்தி வாய்ந்தது, அது அவ்வளோ சீக்கிரம் விடாது. அப்போ நம்ம வந்து ஹரிநாமத்தை உறுதியாக பிடிச்சி பக்தருடைய சங்கத்திலிருந்து பண்ணும்போது தான் மாயை வெல்லக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும். அந்த ஹரிநாமம் தான் நமக்கு கொடுக்கும், கிருஷ்ணர் தான் அந்த சக்தியை கொடுக்க முடியும். அதனால நம்ம மாயை ஜெயிக்கணுங்கிறது அவ்வளோ எளிதான காரியம் இல்லை. ஏன்னா மாயும் கிருஷ்ணனுடைய சக்தி தான். தெய்வி ஏசா குணமை மம மாயா துரத்தி, என்னுடைய மாயை சக்தி இது வெல்வதற்கு எளிதல்லன்னு கிருஷ்ணர் சொல்கிறார். இப்போ இந்த மாயை சக்தி வெல்லணும்னா கிருஷ்ணனுடைய கருணை வேணும். இப்போ கிருஷ்ணனுடைய கருணை வேணும்னா அவருடைய புனித நாமத்தை தொடர்ந்து வச்சிரு. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. జయ శ్రీ కృష్ణ భగవానికి, చంద్రా శ్రీమద్ భగవద్గీతాకి. ஏதா கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். பாண்டுடைய ஒரு மனைவி பேரு மாதுரி, ஒரு